உலகில் நடைமுறையில் உள்ள ஒவ்வொரு தர்மமும் மதங்களும் கீதையினுடைய பிரதிபலிப்பே ஆகும். பகவான் மகாவீரர், பகவான் கௌதம புத்தர், குருநானக், கபீர் முதலானவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமான தவமும் கொள்கைகளும் இந்த கீதையின் கொடையே ஆகும். கீதையின் அதே ஒளிப்பேழை என்னும் புஷ்பத்தை உங்கள் முன்னிலையில் ஆத்ம தரிசனம் அடைவதற்காகவே வெளியிடப்பட்டிருக்கிறது. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. யதார்த்த கீதை, ஸ்ரீமத் பகவத்கீதை, 7வது அத்தியாயம். கடந்த அத்தியாயங்களில் கீதையின் பெரும்பாலான முக்கியமான கேள்விகள் அனைத்தும் நிறைவடைந்துவிட்டன. நிஷ்காம கர்மயோகம், ஞான யோகம், கர்மம் மற்றும் வேள்வி ஆகியவற்றின் முழு வடிவம், அவற்றின் விதிமுறைகள், யோகத்தின் உண்மையான வடிவம், அதன் இறுதி விளைவு, அவதாரம், வர்ணக்கலப்பு, சனாதனம், உலக நன்மையை கருதி ஆன்மாவில் நிலை பெற்றுள்ள மகாபுருஷர்கள் கர்மத்தில் தொடர்ந்து ஈடுபடுவதற்கான பரிந்துரை, யுத்தம் முதலானவை பற்றிய விரிவான விவாதங்கள் இடம்பெற்றன. கடந்த அத்தியாயத்தில் யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் இவற்றுடன் தொடர்புடைய ஒன்றை ஒன்று நிறைவேற்றுகின்ற எண்ணற்ற கேள்விகளை கையாண்டிருக்கிறார். அவற்றிற்கான பதில்களும் நடைமுறையில் கடைபிடிப்பதற்காக சொல்லப்பட்ட விதிமுறைகளும் இறை ஆராதனையில் முழுமையான வெற்றி அடைவதற்கு உதவியாக அமைகின்றன. 6வது அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகத்தில் யோகேஸ்வரர், எந்த ஒரு யோகியானவர் என்னில் மிகவும் நல்ல முறையில் நிலை பெற்றுள்ள அந்தக்கரணத்தை உடையவரோ அவரையே நான் அதிசயமான தலைசிறந்த யோகியாக கருதுகிறேன் என்று கூறி தாமே ஒரு புதிய கேள்வி தொடர் உருவாவதற்கான விதையை விதைத்துவிட்டார். பரமாத்மாவில் மிகவும் நல்ல முறையில் நிலை பெற்றிருத்தல் என்றால் என்ன? பெரும்பாலான யோகிகள் பரமாத்மாவை அடைவது என்னவோ உண்மைதான், அதற்கு பிறகும் கூட அவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு குறைபாடு என்னவோ இடித்துக் கொண்டேதான் இருக்கிறது. சிறிதளவு கூட குறைபாடு என்பதே இல்லை என்ற ஒரு நிலை எப்பொழுது வருகிறது? முழுமையான அளவில் பரமாத்மாவை பற்றிய பரிபூரண ஞானம் எப்பொழுது வருகிறது, எப்பொழுது நிகழ்கிறது? இது பற்றி யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார்.
ஸ்ரீ பகவான் கூறுகிறார்,
மய்யாசக்தமனா பார்த்த யோகம் யுஞ்சன்மதாஶ்ரய அசௌஷயம் சமக்ரம் மாம் யதா ஜாஸ்யசி தக்ஷ்ரிணு.
பார்த்தா, நீ என்னிடமே பற்றுடைய மனதை கொண்டவனாக, அதாவது என்னையே முழுவதுமாக சார்ந்தவனாக யோகத்தை கடைபிடித்துக் கொண்டே என்னை எந்த முறையில் சந்தேகத்திற்கு இடமின்றி முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் என்பதை பற்றி கேள். இதை அறிந்து கொண்ட பிறகு சிறிதளவு கூட சந்தேகம் என்பதே இல்லாமல் போய்விடும். தெய்வீக மகிமைகளை பற்றிய அந்த பரிபூர்ண ஞானத்தையே மறுபடியும் வலியுறுத்தி கூறுகிறார்.
ஞானம் தேஹம் சவிஞானம் இதம் வக்ஷாம்யசேஷத யஜ்ஞாத்வா நேஹ பூயோன்யத் ஜாத்தவ்யமவசிஷ்யதே.
நான் உனக்காக இந்த விஞ்ஞானத்துடன் கூடிய ஞானத்தை முழுவதுமாக கூறுகிறேன். வேள்வியானது நிறைவு பெறுகின்ற காலத்தில் எதை படைக்கிறதோ அந்த அமிர்த தத்துவத்தை பெறுவதுடன் சேர்த்து கிடைக்கும் ஆன்மீக அறிவிற்கு பெயரே ஞானமாகும். பரம தத்துவமாகிய பரமாத்மாவை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொள்வதற்கு பெயரே ஞானமாகும். மகாபுருஷருக்கு ஒரே சமயத்தில் எல்லா இடங்களிலும் செயல் புரிவதற்கான வல்லமை கிடைக்கிறது அல்லவா, அதற்கு பெயரே விஞ்ஞானமாகும். அந்த இறைவன் ஒரே சமயத்தில் அனைவரின் இதயங்களிலும் எவ்வாறு செயல்படுகின்றார், எந்த முறையில் அவர் எழுப்புகிறார், உட்கார வைக்கிறார், அவர் எந்த முறையில் இந்த இயற்கையின் மோதல்களில் இருந்து சாதகனை விடுவித்து ஆன்ம வடிவம் வரைக்கும் உள்ள இடைவெளியினை கடக்க வைக்கிறார், அவருடைய இந்த உயர் ஆன்மீக காரிய செயல்முறைக்கு பெயரே விஞ்ஞானமாகும். இந்த விஞ்ஞானத்துடன் கூடிய ஞானத்தை முழுவதுமாக கூறுகிறேன் கேள். இந்த ஞானத்தை அறிந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை மிகவும் சிறிதளவே ஆகும்.
மனுஷாணாம் சஹஸ்ரேஷு கஷ்சித்யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்சின்மாம் வேத்தி தத்வதஹ.
ஆயிரக்கணக்கானவர்களில் யாரோ ஒரு சிலர் மட்டுமே என்னை அடைவதற்காக முயற்சிக்கிறார்கள். அவ்வாறு முயற்சி செய்கின்ற யோகிகளில் யாரோ ஒரு சிலர் மட்டுமே என்னை தத்துவத்துடன் நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொள்கிறார்கள். அந்த அனைத்து தத்துவங்களும் எங்கே இருக்கிறது? ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஸ்தூல வடிவத்தில் இருக்கிறதா, அல்லது எங்கும் விரிந்தும் பரந்தும் வியாபித்தும் இருக்கிறதா? இது பற்றி யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார்.
பூமிராபோனலோ வாயு கம்மனோ புத்திரேவச அஹங்கார இதீயம் மே பின்னா ப்ரக்ருதிரஷ்டதா.
அர்ஜுனா, பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அத்துடன் சேர்த்து மனம், புத்தி, அகங்காரம் என்று எட்டு வகையான வேறுபட்ட பொருட்களால் ஆனதுதான் என்னுடைய பிரகிருதி ஆகும். இதுவே அஷ்டதா மூல பிரகிருதி எனப்படுகிறது.
அபரேயமித்தஸ்த்வந்யாம் ப்ரக்ருதிம் வித்தி மே பராம் ஜீவபூதாம் மஹாபாஹோ யஏதம் தார்யதே ஜகத்.
இந்த எட்டு வகையான வேறுபட்ட பொருட்களாலானது என்னுடைய அபரா பிரகிருதி, அதாவது ஜட பிரகிருதி ஆகும். பெரும் தோள்களை உடையவனே அர்ஜுனா, இதைவிட வேறான ஒன்றுதான் உயிர் உணர்வுடைய பரா பிரகிருதி, அதாவது உயிர் உணர்வுடைய பிரகிருதி என்பதை அறிந்து கொள். இதன் மூலமாக ஒட்டுமொத்த உலகமும் தாங்கப்பட்டுள்ளது. இதையேதான் ஜீவாத்மா என்றும் சொல்கிறோம். ஜீவாத்மாவும் பிரகிருதியின் தொடர்பிலேயே வாழ்ந்து வருவதன் காரணமாக அதுவும் பிரகிருதி என்றே கருதப்படுகிறது.
ஏதத்யோனி பூதானி சர்வாணித்யுபதாரய அஹங்கிருத்ஸ்னஸ்ய ஜகதஹ பிரபவஹ பிரலயஸ்ததா.
அர்ஜுனா, எனவே மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களுமே பரா பிரகிருதி மற்றும் அபரா பிரகிருதி ஆகிய இவற்றிலிருந்து உற்பத்தியாகின்றன என்று அறிந்துகொள். இவை இரண்டும் சேர்ந்ததே யோனி எனப்படுகிறது. நான் ஒட்டுமொத்த உலகத்தின் தோற்றமும் அழிவும் ஆவேன். அதாவது இவ்வனைத்துக்கும் மூலமும் நானே. என்னிலிருந்தே உலகம் தோன்றவும் செய்கிறது, என்னிலேயே கலந்தும் விடுகிறது. எதுவரை பிரகிருதி உயிருடன் இருக்கிறதோ அதுவரை நானே அதனுடைய உற்பத்திக்கு காரணமாக இருக்கிறேன். அதேபோன்று எப்பொழுது ஏதேனும் ஒரு மகா புருஷர் இந்த பிரகிருதியை கடக்கிறாரோ அப்பொழுது நானே மகா பிரளயமாகவும் இருக்கிறேன். இது ஆன்மீக அனுபவத்தால் உணரப்படுகிறது. உலகின் தோற்றம் மற்றும் மறைவு, இந்த இரண்டு கேள்விகளையும் மனித சமுதாயம் எப்பொழுதும் ஆவலுடன் எதிர்பார்த்து வருகிறது. உலகம் முழுவதும் பல்வேறு சாஸ்திரங்களில் இவற்றை எத்தனையோ முறைகளில் எல்லாம் புரிய வைக்கின்ற முயற்சிகள் இன்று வரை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சிலர் பிரளயத்தின் போது உலகம் முழுவதும் கடலில் மூழ்கிவிடும் என்று கூறினால், இன்னும் சிலரை பொறுத்தவரையில் சூரியன் மிகவும் நெருக்கமாக இறங்கி வந்து பூமியை எரித்து விடுகிறது என்கிறார்கள். சிலர் இதனை கயாமத், இறைவனானவர் மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களின் பாவ புண்ணியங்களையெல்லாம் விசாரித்து நியாய தீர்ப்பு வழங்கும் நாள் என்கிறார்கள். அந்நாளில் அனைவருடைய வழக்குகளும் விசாரிக்கப்படும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். சிலரோ நித்திய பிரளயம், நிமித்தமான பிரளயம் என்றெல்லாம் கணிப்பதில் மூழ்கி கிடக்கின்றனர். ஆனால் யோகேஸ்வர ஸ்ரீகிருஷ்ணரை பொறுத்தவரையில் பிரகிருதி, அதாவது படைப்பு என்பது தொடக்கமற்றது, மாறிக்கொண்டே இருக்கும் ஒன்று. ஆனால் ஒருபோதும் இது அழிந்து போவதில்லை என்கிறார். பாரதிய தர்ம நூல்களை பொறுத்தவரையில் மனு பிரளயத்தை பார்த்திருக்கிறார். அத்துடன் அவரும் 11 ரிஷிகளும் திமிங்கிலத்தின் கொம்பில் படகை கட்டிக்கொண்டு இமயமலையில் உள்ளதொரு உயரமான சிகரத்தை அடைந்து தங்களை காப்பாற்றிக் கொண்டனர். லீலா வினோதரான ஸ்ரீகிருஷ்ணரின் உபதேசங்கள் மற்றும் வாழ்க்கை வரலாறு தொடர்பாக இயற்றப்பட்டுள்ள அவருடைய சமகாலத்தைச் சேர்ந்த சாஸ்திரமாகிய பாகவதத்தில் மிருகண்டு முனிவரின் மகனான மார்க்கண்டேயர் நேரடியாக பிரளயத்தை கண்டதை அவரே வர்ணிப்பது போன்றதொரு பகுதி இடம்பெற்றுள்ளது. அவர் இமாலயத்தின் வடக்கு பகுதியில் புஷ்ப பத்ரா என்ற நதிக்கரையில் வாழ்ந்து வந்தார். பாகவதத்தின் 12வது ஸ்கந்தத்தின் 8வது-9வது அத்தியாயத்தின்படி சௌனகர் முதலான ரிஷிகள் சூத முனிவரிடம் பின்வருமாறு கேட்டனர். மார்க்கண்டேய முனிவர், மகா பிரளயத்தின் போது ஆலமரத்தின் இலையில் பகவான் பாலமுகுந்தர் வீற்றிருப்பதை தரிசனம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவரோ நம்முடைய வம்சத்தைச் சேர்ந்தவராக இருந்ததுடன் நமக்கு கொஞ்ச காலம் முன்புதான் வாழ்ந்து வந்திருக்கிறார். அவருடைய பிறப்பிற்கு பின்னால் எந்த பிரளயமும் ஏற்படவில்லை. மேலும் இந்த படைப்பும் கடலில் அமிழ்ந்து போகவில்லை. அனைத்தும் உள்ளது உள்ளபடியாகவேதான் இருக்கிறது. எனில் அவர் எங்ஙனம் பிரளயத்தை கண்டார்? இதற்கு சூத முனிவர் பின்வருமாறு பதிலளித்தார். மார்க்கண்டேய முனிவரின் பிரார்த்தனையினால் மகிழ்ச்சியடைந்த நரநாராயணர் அவருக்கு காட்சியளித்தார். மார்க்கண்டேயர் அவரிடம், இந்த ஆன்மாவானது எந்த மாயையினால் உந்தப்பட்டு எண்ணற்ற பிறவிகளில் சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறதோ அந்த மாயையை காண விரும்புகிறேன் என்று வேண்டினார். பகவான் அவருடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் அந்த முனிவர் தனது ஆசிரமத்தில் பகவானுடைய சிந்தனையில் ஆழ்ந்து இருந்தபோது அவருக்கு பின்வரும் ஆன்மீக காட்சி தெரிந்தது. அதன்படி நான்கு திசைகளிலிருந்தும் கடலானது பொங்கி எழுந்து அவரை மூழ்கடிக்க வந்தது. அதில் முதலைகள் குதித்தெழுந்து வந்து கொண்டிருந்தன. அவற்றின் தாக்குதலுக்கு உள்ளான மார்க்கண்டேய முனிவரும் தண்ணீரின் வேகத்துடன் அடித்து கொண்டு வரப்பட்டார். ஆகாயமும் சூரியன், பூமி, சந்திரன், சொர்க்கம், சூரிய மண்டலம் அனைத்தும் அந்த கடலிலேயே மூழ்கிவிட்டன. இதற்கிடையில் மார்க்கண்டேய முனிவருக்கு ஆளிலையில் விற்றிருந்த குழந்தை ஒன்று கண்களுக்கு புலப்பட்டது. அந்த குழந்தையின் உள்மூச்சு வழியாக மார்க்கண்டேய முனிவர் அதன் வயிற்றுக்குள் போய்விட்டார். அங்கே அவர் தமது ஆசிரமமும் சூரிய மண்டலத்துடன் சேர்த்து மொத்த உலகமும் உயிருடன் இயங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார். அவர் மீண்டும் அந்த குழந்தையின் வெளிமூச்சு வழியாக அதன் வயிற்றிலிருந்து வெளியே வந்துவிட்டார். அவர் கண்களை திறந்து பார்த்தபோது தம்முடைய ஆசிரமத்தில் தம்முடைய இருக்கையில் அப்படியே அமர்ந்திருப்பதைக் கண்டார். கோடிக்கணக்கான வருடங்கள் இறை வழிபாடு செய்ததற்கு பிறகு அந்த முனிவர் மேற்கண்ட தெய்வீக காட்சியை தன்னுடைய இதயத்தில் கண்டார். தம்முடைய அனுபவத்தில் உணர்ந்தார் என்பது இதிலிருந்து தெரிகிறது. வெளி உலகில் எல்லாம் இருந்தது இருந்தபடியேதான் இருந்தன. ஆகவே பிரளயம் என்பது யோகியின் இதயத்தில் இறைவனால் உணர்த்தப்படுகின்ற உயர் ஆன்மீக அனுபூதியாகும். இறை வழிபாடு நிறைவடையும் காலத்தில் யோகியின் இதயத்தில் உலகியல் பெருக்கு என்பது முழுவதுமாக அழிந்து புலன் உணர்வுகளை கடந்த பரமாத்மா மட்டுமே எஞ்சியிருக்கிறார். இதுவே பிரளயம் ஆகும். வெளியில் எந்த பிரளயமும் உண்டாவதும் இல்லை. மகா பிரளயம் என்பது இந்த உடலில் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அடையப்படும் அத்வைத நிலையின் வரையறைக்கு அப்பாற்பட்ட இறைநிலையாகும். இது முழுக்க முழுக்க ஆன்மீக செயல்முறையின் அனுபவ பகுதியாகும். வெறும் அறிவை கொண்டு முடிவு செய்பவர்கள் மனக்குழப்பத்திற்கே வழிவகுக்குகின்றனர். இது பற்றி மேலும் காணலாம்.
பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் ப்ரோதம் சூத்ரே மணிகணாய்வ.
தனஞ்சயனே, என்னை தவிர எல்லளவும் வேறு எந்த பொருளும் இல்லை. இந்த படைப்பு முழுவதும் ஒரே நூலில் கட்டப்பட்ட மணிகளைப் போன்று என்னிலேயே கோர்க்கப்பட்டுள்ளன. உண்மைதான். ஆனால் இதை அறிந்து கொள்வது எப்போது? எப்பொழுது என்னை தவிர வேறு எதையும் விரும்பாமல் என்னிடம் மட்டுமே பற்றுணர்வு கொண்டு என்னை மட்டுமே சார்ந்தவனாக இருந்து கொண்டு யோகத்திலும் அதே முறையில் ஈடுபடுகிறாயோ அப்பொழுதுதான் இந்த உண்மையை அறிந்து கொள்வாய். யோகத்தை செய்யாமல் முடியாது. எனவே யோகத்தில் முழுமையாக ஈடுபடுவது அவசியமாகும்.
ரசோஹமப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூர்யயோ பிரணவஹ சர்வவேதேஷு ஶப்த கே பௌருஷம் ரிஷு.
குந்தியின் மைந்தனே, நீரில் நானே சுவையாவேன். சந்திரன் மற்றும் சூரியனில் ஒளியாவேன். அனைத்து வேதங்களிலும் ஓங்காரம் ஆவேன். நானே சுயத்தின் அமைப்பும் ஆவேன். ஆகாசத்தில் ஓசையாவேன். ஆண்களில் ஆண்மையும் ஆவேன். மேலும் நானே
புண்யோகந்த பிருத்திவ்யாஞ்ச தேஜஸ்சாஸ்மி விபாவசௌ ஜீவனம் சர்வபூதேஷு தபஸ்சாஸ்மி தபஸ்விஷு.
பூமியின் புனிதமான மனமும் ஆவேன். அக்னியில் எரியும் பிழம்பின் தன்மையும் ஆவேன். மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களிலும் அவற்றின் வாழ்வும் நானே ஆவேன். தபஸ்விகளில் அவர்களின் தவமும் நானே ஆவேன்.
பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சநாதனம் புத்திர் புத்திமதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினாமஹம்.
பார்த்தனே, நீ அந்த மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களின் ஆதியான காரணம், அதாவது மூல விதை நான் என்று அறிந்துகொள். நான் அறிவாளிகளின் அறிவாவேன். தேஜஸ்விகளின் தேஜஸும் நானே ஆவேன்.
பலம் பலவதாம் சாஹம் காமராக விவர்ஜிதம் தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப.
பரதகுலத்தில் சிறந்தவனே அர்ஜுனா, நான் பலசாலிகளின் ஆசைகள் பற்றுதல் இல்லாத ஆன்ம பலம் ஆவேன். இந்த உலகில் எல்லோருமே பலசாலிகளாகவே தங்களை உருவாக்கிக் கொள்ள முயற்சிக்கின்றனர். சிலர் உடற்பயிற்சி செய்கின்றனர். இன்னும் சிலரோ அணு ஆயுத சேகரிப்பில் இறங்குகின்றனர். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் இவற்றையெல்லாம் பலம் என்று கூறவில்லை. மாறாக ஆன்ம பலம் எதுவோ அதுவே நானாவேன். அதுவே உண்மையான பலமும் ஆகும். மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களிலும் தோன்றும் தர்மத்திற்கு சாதகமான நல் ஆசைகள் நான் ஆவேன். பரபிரம்ம பரமாத்மா ஒருவரே உள்ளதொரு தர்மம் ஆவார். அவரே அனைவரையும் தாங்கிக் கொண்டுள்ளார். எது என்றும் நிலையான மாறாத நிரந்தரமான ஆன்மாவோ அதுவே தர்மமாகும். அதற்கு விரோதமில்லாத நல்ல ஆசைகள் நானாவேன். இதற்கு முன்பும் கூட ஸ்ரீகிருஷ்ணர், அர்ஜுனா என்னை அடைய வேண்டும் என்று ஆசைப்படு என்று கூறியுள்ளார். எல்லா ஆசைகளுமே தவிர்க்கப்பட வேண்டியவை ஆகும். ஆனால் அந்த பரமாத்மாவை பெற வேண்டும் என்ற ஆசையோ மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும். அந்த ஆசை மட்டும் இல்லை என்றால் நீங்கள் இந்த ஆன்மீக சாதனை என்று சொல்லப்படுகின்ற நிச்சயிக்கப்பட்டுள்ள கர்மத்தில் ஈடுபடவே முடியாது. அவ்வாறு இறைவனை அடைய வேண்டும் என்ற ஆசையும் கூட என்னுடைய வரமே ஆகும் என்கிறார்.
யே சைவ சாத்விகா பாவா ராஜசாஸ்தாமசாஶ்சயே மத்த ஏவேதி தான் வித்தி நத்வஹம் தேஷு தே மயி.
சத்துவகுணத்திலிருந்து உற்பத்தியாகும் உணர்வு ரஜோகுணம் மற்றும் தமோகுணத்திலிருந்து உற்பத்தியாகும் உணர்வு இவை அனைத்தும் என்னிலிருந்தே உற்பத்தியாகின்றன என்று அறிந்துகொள். ஆனால் நான் அவற்றிலோ அல்லது அவைகள் என்னிலோ இல்லை. ஏனெனில் நானும் அவற்றில் மூழ்கிப் போவதில்லை. அவைகளும் என்னுள் நுழைய முடியாது. ஏனென்றால் எனக்கு கர்மத்தில் பற்று இல்லை. நான் எதிலும் ஒட்டாதவன், புனிதமானவன். இவற்றிலிருந்து நான் பெறுவது ஒன்றும் இல்லை. எனவேதான் இவற்றால் எனக்குள் பிரவேசிக்க முடிவதில்லை. அவ்வாறு இருந்த பிறகும் கூட எவ்விதமாக ஆன்மா இருப்பதாலேயே உடலுக்கு பசியும் தாகமும் உண்டாகிறது என்றிருந்தாலும் கூட அந்த ஆன்மாவிற்கு உணவு மற்றும் தண்ணீரால் எந்த பயனும் இல்லையோ அதே போன்றே இயற்கையானது பரமாத்மா இருப்பதால்தான் தன்னுடைய காரியத்தை செய்ய முடிகிறது. ஆனால் பரமாத்மாவோ இயற்கையின் குணம் மற்றும் செயல்களில் எந்த தொடர்பும் இல்லாமல் புனிதமானவராகவே இருக்கிறார்.
த்ரிபிர் குணமயைர் பாவை ஏபிஹி சர்வமிதம் ஜகத் மோஹிதம் நாபிஜானாதி மாமேப்யஹ பரமவ்யயம்.
சாத்வீகம், ராஜசம், தாமசம் இந்த மூன்று குணங்களின் செயல்பாட்டு உணர்வுகளால் இந்த ஒட்டுமொத்த உலகமுமே மோகத்தில் ஆழ்ந்து இருக்கிறது. எனவேதான் உலகம் இந்த மூன்று குணங்களுக்கும் அப்பாற்பட்டவனாகிய அழிவற்றவனாகிய என்னை தத்துவமாக நல்ல முறையில் அறிந்து கொள்வது இல்லை. நான் இந்த மூன்று குணங்களுக்கும் அப்பாற்பட்டவனாவேன். அதாவது எதுவரைக்கும் குறைந்த அம்சத்தில் கூட இந்த குணங்களின் திரையானது மூடியுள்ளதோ அதுவரைக்கும் எவராலும் என்னை அறிந்து கொள்ளவே முடியாது.
தெய்வீயேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவயே ப்ரபத்யந்தே மாயாமேதாந்தரந்திதே.
இந்த மூன்று குணங்களாலான என்னுடைய அற்புதமான மாயை கடப்பதற்கு அரியது. ஆனால் எவர் என்னை நிரந்தரமாக இறை வழிபாடு செய்கிறாரோ அவரே இந்த மாயையை கடந்து செல்ல முடியும். இந்த மாயையானது தெய்வீகமானதுதான். ஆனால் அதை கடந்து செல்ல வேண்டும்.
நமாம் துஷ்கிருதினோ மூடாஹ ப்ரபத்யந்தே நராகமாஹ மாயயா பரித ஜ்ஞானாஹ ஆசுரம் பாவமாஶ்ரிதாஹ.
எவர் என்னை இடைவிடாது வழிபடுகிறாரோ அவரே என்னை அறிகிறார். அவ்வாறு இருந்தும் கூட மக்கள் என்னை வழிபடுவது இல்லை. ஏனெனில் மாயையின் மூலமாக எவருடைய ஞானம் அபகரிக்கப்பட்டு விட்டதோ அசுர சுபாவத்தை பெற்றுள்ள மனிதர்களிலேயே மிகவும் இழிவான காமம் கோபம் முதலான இழிவான செயல்களை செய்கின்ற அறிவற்ற மூடர்களும் என்னை வழிபடுவது இல்லை. அப்படியென்றால் யார் வழிபடுகிறார்கள்?
சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ரிதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்யாசுரர்தார்த்தி ஜ்ஞானீ ச பரதர்ஷப.
பரதகுலத்தில் சிறந்தவனே அர்ஜுனா, சுக்ருதின உத்தமம் அதாவது நியமிக்கப்பட்டுள்ள கர்மத்தை செய்கின்றவர், அர்த்தார்த்திரி அதாவது ஆசைகளுடன் கர்மத்தில் ஈடுபடுபவர், ஆர்த்த, அதாவது துக்கத்திலிருந்து விடுபடும் விருப்பம் கொண்டவர். சிஞ்சாசு, அதாவது இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொள்ளும் விருப்பம் உடையவர். மற்றும் ஞானி, அதாவது இறைவனுள் நுழைவு பெறுகின்ற நிலையில் இருப்பவர். இந்த நான்கு வகையான பக்தர்கள் என்னை வழிபடுகின்றனர். அர்த்தம் என்பதற்கு நமது உடல் மற்றும் அது தொடர்பானவற்றை நிறைவேற்றுபவை எதுவோ அதுவேதான் அர்த்தம், அதாவது செல்வம் எனப்படுகிறது. ஆசைகள் அனைத்தும் முதலில் பகவான் மூலமாகவே நிறைவடைகின்றன. ஸ்ரீகிருஷ்ணர் அவற்றையெல்லாம் நானே நிறைவேற்றுகின்றேன் என்று கூறுகிறார். ஆனால் இது மட்டுமே முழுமையான செல்வம் என்றாகிவிடாது. ஆன்மீக செல்வமே நிலையானது, அதுவே உண்மையான செல்வமாகும். உலகியல் சார்புடைய செல்வத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றியபடியே பகவான் உண்மையான செல்வமாகிய ஆன்மீக செல்வங்களை நோக்கி நம்முடைய கவனத்தை உயர்த்துகிறார். ஏனெனில் வெறுமனே உலகியல் ஆசைகள் நிறைவேற்றிக் கொண்டே செல்வதால் மட்டுமே எனது பக்தன் முழுமையான சுகத்தை பெற்றுவிட மாட்டான் என்பது பகவான் அறிந்ததே. எனவேதான் அவர் ஆன்மீக செல்வத்தையும் அவனுக்கு தர ஆரம்பிக்கிறார். லோக் லாகு பரலோக் நிபாகு, இவ்வுலகத்திலும் லாபம், பரலோகத்திலும் நிர்வாகம், இவை இரண்டும் பகவானிடம் இருந்து கிடைக்கும் பொருட்களாகும். அவர் தமது பக்தர்கள் யாரையும் வெறுங்கையுடன் நிர்கதியாக விடுவது இல்லை. ஆர்த்த, அதாவது துக்கத்தில் இருப்பவர். சிஞ்சாசு, பூரணமான முறையில் என்னை அறிந்து கொள்ளும் விருப்பமுடைய ஆன்மீக ஆர்வம் மிகுந்தவரும் என்னை வழிபடுகின்றனர். ஆன்மீக சாதனையின் முதிர்ச்சி அடைந்த பரிபக்குவ நிலையில் என்னை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொள்ளும் நிலையில் உள்ள ஞானியும் என்னை வழிபடுகிறார். இம்முறையில் நான்கு வகையான பக்தர்களும் என்னையே வழிபடுகிறார்கள். இவர்களில் ஞானியே மிகவும் சிறந்தவராவார். அதாவது ஞானியும் பக்தரே. இவர்கள் அனைவரிலும் கூட
தேஷாம் ஞானி நித்யயுக்த ஏக பக்திர் விசிஷ்யதே ப்ரியோஹி ஞானினோத்யர்த்தம் அஹம் சச மம ப்ரியஹ.
அர்ஜுனா, அவர்களை விடவும் எப்பொழுதும் என்னிலேயே ஒன்றுபட்ட உணர்வில் நிலைத்தவராக என்னை தவிர வேறு எதன் மீதும் விருப்பம் இல்லாதவராக என்னிடம் மட்டுமே பக்தியுடைய ஞானியே மிகவும் உயர்ந்தவராவார். என்னை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொண்ட ஞானிக்கு நான் மிகவும் பிரியமானவன் ஆவேன். அந்த ஞானி என்னுடைய சொரூபமே ஆவார்.
உதாரா சர்வ ஏவைதே ஞானீ த்வாத்மைவ மே மதம் ஆஸ்தித ஸஹி யுக்தாத்மா மாமேவானுத்தமாம் கதிம்.
எது எப்படி இருந்தாலும் இந்த நான்கு வகையான பக்தர்களுமே தாராளமான குணம் உடையவர்கள்தான். உண்மையில் யார் உதார குணம் உடையவர் என்றால், யார் தன்னுடைய ஆன்மாவை அதோகதிக்கு தள்ளாமல் அதனை உயர்நிலைக்கு முன்னேற்றுவதில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறாரோ அவரே ஆவார். இந்த முறையில் இவர்கள் அனைவருமே உதார குணம் உடையவர்கள்தான். ஆனால் ஞானியோ சாட்சாத் என்னுடைய சொரூபமே ஆவார். இதுவே என்னுடைய உறுதியான கருத்தாகும். ஏனெனில் அந்த நிலையான புத்தியை உடைய ஞானியாகிய பக்தரோ என்றும் உத்தமமான இயல்பு வடிவமாகிய என்னிலேயே நிலை பெற்று விட்டார். அதாவது அவரே நான் ஆவேன், மேலும் என்னில் அவர் இருக்கிறார். எனக்கும் அவருக்கும் இடையில் எந்த வேறுபாடும் இடைவெளியும் இல்லை. இதையே மீண்டும் வலியுறுத்தியபடியே
பஹூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான் மாம் ப்ரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லப.
ஆன்மீக பயிற்சியை இடைவிடாமல் செய்து கொண்டே சென்று எண்ணற்ற பிறவிகளுக்கு பிறகு கடைசி பிறவியில், அதாவது இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து முக்தி நிலை பெறுகின்ற பிறவியில் சாட்சாத்காரமடைந்த ஞானியானவர் அனைத்தும் வாசுதேவரே என்ற உணர்வுடன் என்னை வழிபடுகிறார். தம்முடைய அகத்திலேயே அந்த பரம தெய்வம் வாசம் செய்வதை பார்க்கிறார். அந்த ஞானியாகிய மகாத்மாவையே ஸ்ரீகிருஷ்ணர் தத்துவதரிசி என்ற பெயரிலும் அழைக்கிறார். இத்தகைய மகா புருஷர்களால் மட்டுமே வெளி உலக சமுதாயத்திற்கு நன்மை உண்டாகும் வாய்ப்பு உள்ளது. இந்த வகையிலான இறைவனை நேரடியாக தரிசனம் செய்து அறிந்து கொண்ட தத்துவதரிசி மகாபுருஷர் கிடைப்பது ஸ்ரீகிருஷ்ணரின் வார்த்தைகளில் சொல்லப்போனால் மிகவும் அரிதான ஒன்றாகும். ஆன்மீக வாழ்க்கை, உலகியல் இன்பங்கள் ஆகிய இரண்டுமே பகவானிடமிருந்துதான் கிடைக்கிறது எனும்போது எல்லோருமே ஒன்றுபோல் அந்த பகவானைத்தானே வழிபாடு செய்ய வேண்டும், மக்கள் அந்த பகவானை வழிபடுவது இல்லையே, ஏன்? ஸ்ரீகிருஷ்ணரின் வார்த்தைகளில் சொல்லப்போனால்
காமைஸ்தைஸ்தைர்ஹிதஜ்ஞானாஹ ப்ரபத்யந்தேன்யதேவதாஹ தந்தன்னியமமாஸ்தாய ப்ரக்ருத்யா நியதாஸ்வயா.
அந்த பரமாத்மாவே எல்லாம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஏனெனில் உலகியல் இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசைகளின் மூலமாக அவர்களுடைய விவேகம் அபகரிக்கப்பட்டுள்ளது. எனவேதான் அவர்கள் தங்களுடைய இயற்கை குணங்கள், பிறவி பிறவிகளாக சேகரித்து வைத்துள்ள வினைகளின் மூலமாக உண்டான சுபாவத்தால் தூண்டப்பட்டு பரமாத்மாவாகிய எண்ணிலிருந்து வேறுபட்ட மற்ற பிற தெய்வங்கள், அதாவது தேவதைகள், அவைகளை வழிபடுவதற்காக சொல்லப்பட்டிருக்கும் வழக்கத்தில் நிலவி வருகின்ற எண்ணற்ற பூஜை விதிமுறை நியமங்களின் சரணத்தை ஏற்றுக்கொள்கின்றனர்.
யோ யோ யாம் யாம் தனும் பக்தஹ ஸ்ரத்தயார்ச்சிதுமிச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தா தாமேவ விததாம்யஹம்.
உலகியல் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கர்மத்தில் ஈடுபடுகின்ற எந்தெந்த பக்தர்கள் எந்தெந்த தெய்வங்களின் உருவங்களை நம்பிக்கையுடன் பூஜிக்க விரும்புகிறார்களோ அந்தந்த தெய்வங்களின் மீது அந்தந்த பக்தர்களுடைய நம்பிக்கையை நானே நிலைக்கச் செய்கிறேன்.
சதயா ஸ்ரத்தயா யுக்தஹ தஸ்யாராதனமீஹதே லபதே சதத காமான் மயைவ விஹிதான் விதான்.
அந்த மனிதனும் நம்பிக்கையுடன் கூடியவனாக தெய்வ விக்கிரகத்தை பூஜை செய்வதில் மூழ்கி போய்விடுகிறான். அந்த தேவதையின் பெயரால் என் மூலமாக படைக்கப்படுகின்ற அவன் ஆசைப்பட்ட உலகியல் இன்பங்களையும் அவன் சந்தேகமே இல்லாமல் பெற்று அனுபவிக்கவும் செய்கிறான். இந்த உலகியல் இன்பங்களை தருவது யார்? நானேதான் தருகிறேன். அவனுடைய நம்பிக்கையின் விளைவாகத்தான் அவனுக்கு அந்த உலகியல் இன்பங்கள் அனுபவிக்க கிடைக்கின்றனவே தவிர ஏதோ ஒரு தெய்வம் கொடுத்த வரத்தால் அன்று. அப்படியானால் அவனுக்குத்தான் பலன் என்னவோ கிடைத்துவிட்டது. பிறகு இதில் என்ன கெடுதல் இருக்கிறது? அது பற்றி கூறுகிறார்.
அந்தவத்து ஃபலம் தேஷாம் தத்பவத்யல்பமேதசாம் தேவாந் தேவயஜோயாந்தி மத்பக்தாயாந்தி மாமபி.
ஆனால் அந்த தாழ்ந்த அறிவு உடையவர்களுக்கு கிடைக்கின்ற பலன் அழிந்து போகும் தன்மை உடையது. இன்று அந்த பலன் கிடைத்தாலும் அதை அனுபவிக்க அனுபவிக்க அழிந்து போய்விடுகிறது. எனவேதான் அழிந்து போகும் தன்மை உடையது எனப்படுகிறது. தெய்வங்களை வழிபடுபவர்கள் தெய்வங்களையே அடைகிறார்கள்.
அதாவது தெய்வங்களுமே அழிந்து போகும் தன்மை உடையவைகள்தான். தெய்வங்கள் முதல் இந்த ஒட்டுமொத்த உலகமும் மாற்றத்திற்கு உட்பட்டவைகள்தான். அவைகள் அனைத்தும் மரணத்தின் ஆளுமைக்கு உள்ளேதான் இருக்கின்றன. என்னுடைய பக்தனோ என்னையே அடைகிறான். புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்டதாகிய ஆத்மார்த்தமான பரம அமைதியை பெறுகிறான். தேவதை என்பது இதயத்தின் அடியாழத்தில் பரம தெய்வமாகிய பரமாத்மாவின் தேவத்துவத்தை பெற்றுத்தரவல்ல நற்குணங்களின் பெயராகும். இது முழுக்க முழுக்க அகம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் காலப்போக்கில் மக்கள் அனைவரும் அகம் தொடர்பான இவற்றை புறத்தில் காணும் முயற்சியில் ஈடுபடத் தொடங்கிவிட்டனர். சிலைகளை வடிக்க ஆரம்பித்தனர். கர்மகாண்டங்களை உருவாக்கினர். அது மட்டுமின்றி உண்மையிலிருந்து வெகு தூரம் விலகியும் போய்விட்டனர். ஸ்ரீகிருஷ்ணர் இந்த மனக்குழப்பங்களையெல்லாம் நீக்குவதற்கு தேவையான சரியான விளக்கங்களை 4 ஸ்லோகங்களில் தந்து அருளியுள்ளார். கீதையில் முதல் முறையாக மற்ற பிற தெய்வங்கள், அதாவது பரம்பொருளாகிய ஏக இறைவனை தவிர மற்ற கடவுள்கள் என்ற பெயரை குறிப்பிட்டு அதுபோன்ற தெய்வங்கள் இல்லவே இல்லை என்று ஆணித்தரமாக எடுத்துரைக்கிறார். மக்களின் நம்பிக்கை எங்கெல்லாம் வளைந்து கிடக்கின்றதோ அங்கெல்லாம் நானே முன்னின்று அவர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்துகின்றேன். மேலும் நானேதான் அவர்களுக்கு பலனையும் அளிக்கின்றேன். அந்த பலன் நிலையற்றது, அழியும் தன்மையுடையது. பலனும் அழிந்து போகிறது, அந்த தேவதையும் அழிந்து போகிறது. அந்த தேவதைகளை வழிபட்டவனும் அழிந்துதான் போய்விடுகின்றான். எவருடைய விவேக அறிவு மழுங்கி போய் உள்ளதோ அத்தகைய மூட அறிவினர்தான் மற்ற பிற தெய்வங்களை வழிபடுகின்றனர். ஏக இறைவனை தவிர மற்ற பிற தெய்வங்களை வழிபடுகின்ற வழிமுறையே உண்மைக்கு புறம்பான பொருத்தமற்ற செயலாகும் என்பது வரைக்கும் ஸ்ரீகிருஷ்ணர் கூறி அருள்கிறார்.
அவ்யக்தம் வ்யக்திமாபன்னம் மன்யந்தே மாம புத்தய பரம் பாவமஜானந்தோ மமாவ்யயமனுத்தமம்.
எது எப்படி இருந்தாலும் தேவதை என்னும் பெயரால் எந்த ஒரு தேவதையும் இல்லவே இல்லை என்ற போதிலும் அவைகளின் மூலமாக கிடைக்கின்ற அந்த பலனும் அழிந்து போகக்கூடியது எனும் போது கூட அனைவரும் என்னை வழிபடுவது இல்லை. ஏனெனில் புத்தியை இழந்த மனிதர்கள் உலகியல் ஆசைகளால் எவர்களுடைய ஞானம் அபகரிக்கப்பட்டதோ என்னுடைய அனைத்தையும் விட உத்தமமான அழிவற்ற மேலான ஆளுமையை நல்ல முறையில் அறிந்து கொள்வதில்லை. எனவேதான் புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்ட பரமபுருஷராகிய என்னை புலன்களுக்கு தென்படுகின்ற சாதாரண உணர்வை பெற்றுள்ளவராகவே கருதுகின்றனர், சாதாரண மனிதர் என்றே நினைக்கின்றனர். அதாவது ஸ்ரீகிருஷ்ணரும் மனித உடல் தரித்திருந்த யோகியாகவும் இருந்தார், யோகீஸ்வரராகவும் இருந்தார். எவர் தாமும் யோகியாகவும் மற்றவர்களுக்குள்ளும் யோகத்தை விழிப்பு உணர்த்துகின்ற தெய்வீக வல்லமையும் கொண்டிருக்கிறாரோ அவரே யோகீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். ஆன்மீக சாதனையின் சரியான வழியில் சென்று படிப்படியாக உயர்வடைந்து கொண்டே போகும் மகா புருஷரும் அதே இறை பேருணர்வில் நிலை பெற்று விடுகிறார். அவர் உடல் கொண்டிருப்பவராக இருந்த போதிலும் கூட புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்ட ஆன்மஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கிறார். அப்படி இருந்தும் கூட உலகியல் ஆசைகளால் கட்டுண்டிருக்கும் மந்த புத்திக்காரர்கள் அவரை சாதாரண மனிதராகவே கருதுகின்றனர். அவர்கள் இவரும் நம்மை போலவே தான் பிறந்து இருக்கிறார், அப்படிப்பட்ட ஒருவர் எப்படி பகவானாக இருக்க முடியும் என்றே எண்ணுகின்றனர். இதில் அந்த பரிதாபத்திற்கு உரிய மனிதர்களின் தவறுதான் என்னவாக இருக்க முடியும்? கண்களால் பார்க்கும்போது அவர்களுக்கு மகா புருஷர்களின் ஸ்தூல சரீரம்தானே தென்படுகிறது. அவர்களால் மகா புருஷர்களின் உண்மையான ஆன்மஸ்வரூபத்தை காண முடிவதில்லையே, ஏன்? இதுபற்றி யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணரின் மூலமாகவே கேட்போம்.
நாஹம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவ்ருதஹ மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமஜமௌவ்யயம்.
சாதாரண மனிதர்களுக்கு மாயை என்பது ஒரு திரையாகும். அதன் மூலமாக பரமாத்மா முழுவதுமாக மறைக்கப்பட்டு உள்ளார். யோக சாதனையை புரிந்து கொண்டு அவர்கள் அதில் ஈடுபடத் தொடங்குகிறார்கள். இதற்கு பிறகு யோக மாயை, அதாவது யோக கிரியையும் கூட ஒரு திரைதான். யோகத்தை கடைபிடித்து கொண்டே சென்று அதனுடைய உச்சக்கட்ட நிலையான யோகம் கைகூடுகின்ற சமயம் வந்த பிறகு திரைமறைவாக இருந்த பரமாத்மா அறியப்படுகிறார். யோகீஸ்வரர், நான் என்னுடைய யோக மாயையால் என்னை மறைத்து கொண்டு இருக்கிறேன். யோகத்தின் பரிபக்குவமான நிலையை அடைந்தவர்தான் என்னை உள்ளது உள்ளபடிக்கு தரிசனம் செய்து அறிந்து கொள்ள முடியும். நான் அனைவருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிவது கிடையாது. எனவேதான் இந்த அஞ்ஞானம் நிறைந்த மனிதர்கள் என்னுடைய பிறப்பற்ற அழிவற்ற புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்ட ஆன்மஸ்வரூபத்தை அறிந்து கொள்வது கிடையாது. அர்ஜுனனும் கூட ஸ்ரீகிருஷ்ணரை தம்மை போன்றதொரு சாதாரண மனிதராகவே முதலில் எண்ணியிருந்தான். ஸ்ரீகிருஷ்ணர் மூலமாக தெய்வீக பார்வை கிடைத்த பிறகு அதே அர்ஜுனன் நடுநடுங்கியவாறு பிரார்த்தனை செய்யலானான். சரியாக சொல்வதென்றால் புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்ட ஆன்மஸ்வரூபத்தில் நிலை பெற்றுள்ள மகா புருஷரை அடையாளம் கண்டுகொள்வதில் நாம் எல்லோருமே குருடர்கள்தான் என்றால் அது மிகையாகாது. மேலும் கூறுகிறார்,
வேதாஹம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன भविष्याणि च भूतानि मां तु वेदन कश्चन.
அர்ஜுனா, நான் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய மூன்று காலங்களிலும் உள்ள மனிதர் உட்பட அனைத்து உயிரினங்களையும் அறிவேன். ஆனால் என்னை யாரும் அறியார். அவர்களால் ஏன் அறிந்து கொள்ள முடிவதில்லை?
இச்சா த்வேஷ சமுத்தேன த்வந்த்வ மோஹேன பாரத சர்வபூதானி சம்மோஹம் சர்கே யாந்தி பரந்தப.
பரதகுலத்தவனே அர்ஜுனா, விருப்பம் மற்றும் வெறுப்பு ஆகிய இருமைகளின் மீதுள்ள மோகத்தால் ஆட்கொள்ளப்பட்டு இவ்வுலகில் வாழும் மனிதர் உட்பட எல்லா உயிரினங்களும் கட்டுக்கு அடங்காத மோகத்தால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனவேதான் அவற்றால் என்னை அறிந்து கொள்ள முடிவதில்லை.
சரி, இவ்வாறானால் யாராவது அறிந்து கொள்ள முடியுமா? அல்லது முடியவே முடியாதா? யோகேஸ்வரர் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார்,
ஏஷாம் த்வந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ய கர்மணாம் தே த்வந்த்வ மோஹ நிர்முக்தா பஜந்தே மாம் த்ருடவ்ரதா.
ஆனால் புண்ணிய கர்மம், எந்த கர்மம் பிறப்பு இறப்பை முடிவிற்கு கொண்டு வரும் வல்லமை கொண்டதோ, எந்த கர்மத்திற்கு செய்ய தகுதியுடைய கர்மம், நியமிக்கப்பட்டுள்ள கர்மம், வேள்வியின் செயல்முறை என்றெல்லாம் ஒன்றுக்கு பலமுறை குறிப்பிடப்பட்டு விளக்கம் தரப்பட்டுள்ளதோ, அந்த கர்மம் செய்பவராகிய பக்தருடைய எல்லா பாவங்களும் அழிந்து போய்விட்டதோ, அவர் விருப்பு வெறுப்பு ஆகிய இருமைகளின் மீதுள்ள மோகத்திலிருந்து மிகவும் சிறந்த முறையில் தம்மை விடுவித்துக் கொண்டு தாம் மேற்கொண்டுள்ள விரதத்தில் திடமாக நிலைத்து நின்று என்னை வழிபடுகிறார். எதற்காக வழிபடுகிறார்?
ஜரா மரண மோக்ஷாய மாமாஶ்ரித்ய யதந்தியே தே ப்ரஹ்ம தத்விது க்ருத்ஸ்னம் அத்யாத்மம் கர்ம சாகிலம்.
எவர் என்னை சரணடைந்து பிறப்பு மற்றும் இறப்பிலிருந்து முக்தியடையும் முயற்சியை மேற்கொள்கிறாரோ, அவரே அந்த பிரம்மத்தை, முழுமையான ஆன்மீகத்தை, முழுமையான கர்மத்தை அறிந்து கொள்கிறார்.
சாதி பூதாதி தெய்வம் மா சாதி யஜ்ஞம் சயே விது பிரயாண காலே பிச்சமா தே விதுர்யுக்த சேதஸ.
எவர் அதிபூதம், அதிதெய்வம், அதி யஜ்ஞம் ஆகியவற்றுடன் சேர்த்து என்னை அறிந்து கொள்கிறாரோ, என்னிலேயே ஒன்று கலந்துவிட்ட சித்தத்தை உடைய அவர் கடைசி காலத்திலும் கூட என்னையேதான் அறிகின்றார், என்னிலேதான் நிலைத்து இருக்கிறார், எப்போதும் என்னையேதான் அடைகிறார்.
பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் 26 மற்றும் 27 ஸ்லோகங்களில் என்னை யாரும் அறியார், ஏனெனில் அவர்கள் மோகத்தால் பீடிக்கப்பட்டவர்கள் என்று கூறினார் அல்லவா? ஆனால் எவர் அந்த மோகத்திலிருந்து விடுபடுவதற்கான முயற்சி உடையவரோ, அவர் சம்பூர்ண பிரம்மம், சம்பூர்ண ஆன்மீகம், சம்பூர்ண கர்மம், சம்பூர்ண அதிபூதம், சம்பூர்ண அதிதெய்வம் மற்றும் சம்பூர்ண அதி யஜ்ஞத்துடன் சேர்த்து என்னை அறிந்து கொள்கிறார். அதாவது இவை அனைத்தின் இறுதி விளைவும் சத்குருவாகிய நானே ஆவேன் என்று என்னை அறிந்து கொள்கிறார். ஆகவே என்னை யாருமே அறிந்து கொள்ள முடியாது என்பதல்ல பேச்சு. முடிவுரை. இந்த ஏழாவது அத்தியாயத்தில் யோகேஸ்வர ஸ்ரீ கிருஷ்ணர் என்னை தவிர வேறு எதையும் விரும்பாமல் என்னை மட்டுமே விரும்புகின்ற உணர்வு பூர்வமாக என்னிடமே சமர்ப்பணமாகி என்னை மட்டுமே சார்ந்து கொண்டு எவர் யோகத்தில் ஈடுபடுகிறாரோ அவரே என்னை பரிபூரணமான வடிவில் முழுவதுமாக அறிந்து கொள்கிறார் என்று கூறினார். என்னை அறிந்து கொள்வதற்காக ஆயிரக்கணக்கான மனிதர்களில் யாரோ ஒரு சிலரே முயற்சிக்கின்றனர். மேலும் அவ்வாறு முயற்சி செய்பவர்களிலும் யாரேனும் ஒரு சிலர் மட்டுமே என்னை அறிந்து கொள்கிறார்கள். அத்தகையவர் என்னை வெறும் ஸ்தூல உடலில் இருப்பவராக எல்லைக்கு உட்பட்டவராக பார்க்காமல் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவராக காண்கிறார். எட்டு வகையான வேறுபாடுகளை கொண்டதுதான் என்னுடைய ஜட பிரகிருதி ஆகும். அதன் அடி ஆழத்தில் உயிர் வடிவாக திகழ்வதுதான் என்னுடைய உயிர் உணர்வுடைய சேதனா பிரகிருதி ஆகும். இவ்விரண்டு வகையான பிரகிருதிகளின் சேர்க்கையால்தான் ஒட்டுமொத்த உலகமும் உருவாக்கப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. என் மூலமாகத்தான் தேஜஸும் கிடைக்கிறது. விருப்பம் மற்றும் கீழ்த்தரமான புலனின்ப ஆசைகள் இல்லாத ஆன்மபலம், தர்மத்திற்கு சாதகமான நல் ஆசைகள் ஆகியவையும் நானே ஆவேன். எப்படி என்றால், எல்லா ஆசைகளுமே தவிர்க்கப்பட வேண்டியவைகள் ஆகும். ஆனால் என்னை அடைய வேண்டும் என்று மட்டுமே ஆசைப்படு. அப்படி ஒரு ஆசை உதயமாவதே என்னுடைய வரத்தினால்தான். பரமாத்மாவை அடைய வேண்டும் என்ற ஆசை ஒன்றுதான் தர்மத்திற்கு சாதகமான ஆசையாகும். என்னுடைய பக்தர்கள் மொத்தம் நான்கு வகைப்படுவர். அர்த்தாத்தி, ஆர்த்தன், சிஞ்சாசு மற்றும் ஞானி. ஆன்மீக சிந்தனையை தொடர்ந்து செய்து கொண்டே சென்று பல்வேறு பிறவிகளை கடந்த பிறகு கடைசி பிறவியாக இறைவனை பெறுகின்ற நிலையை அடைந்துவிட்ட ஞானி என்னுடைய சொரூபமே ஆவார். அதாவது, எண்ணற்ற பிறவிகளில் ஆன்மீக சிந்தனையை மேற்கொண்டுதான் அந்த பகவத் சொரூபத்தை அடைய முடியும். விருப்பம் வெறுப்பு ஆகியவற்றின் மீதுள்ள மோகத்தால் சூழப்பட்டுள்ள மனிதர்களால் என்னை ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் விருப்பம் மற்றும் வெறுப்பு ஆகியவற்றின் மீதுள்ள மோகத்தில் இருந்து விடுபட்டு நியமிக்கப்பட்டுள்ள கர்மத்தை, ஆன்மீக சிந்தனை பாதையை நிறைவேற்றியபடியே பிறப்பு இறப்பு ஆகியவற்றில் இருந்து விடுதலை பெறுவதற்காக முயற்சிக்கின்றவரே ஒட்டுமொத்த உருவில் என்னை முழுவதுமாக அறிந்து கொள்கிறார். அவர் சம்பூர்ண பிரம்மம், சம்பூர்ண ஆன்மீகம், சம்பூர்ண அதிதெய்வம், சம்பூர்ண கர்மம் மற்றும் சம்பூர்ண வேள்வி ஆகியவற்றுடன் சேர்த்து என்னை அறிந்து கொள்கிறார். அவர் என்னில் நுழைவு பெற்றும் விடுகிறார். இறுதி காலத்திலும் கூட என்னையே அறிகிறார். அதாவது, இதற்கு பிறகு ஒருபோதும் அவர் மறந்து போவதில்லை. இந்த அத்தியாயத்தில் பரமாத்மாவை பற்றிய பரிபூரண ஞானம் தெள்ளத் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. இம்முறையில் ஸ்ரீமத் பகவத்கீதை என்னும் உபனிஷதமும், பிரம்ம வித்தையும், யோக சாஸ்திரமும், ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் அர்ஜுன உரையாடலுமாகிய சமக்கரபோதம், அதாவது பரிபூரண ஞானம் என்ற பெயருடைய ஏழாவது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்று ஸ்ரீமத் பரமஹம்ச பரமானந்த மகாராஜ் அவர்களின் சீடரான சுவாமி அட்கடானந்தர் இயற்றிய ஸ்ரீமத் பகவத்கீதையின் யதார்த்த கீதை என்ற உரையில் சமக்கரபோதம், அதாவது
பரிபூரண ஞானம் என்ற பெயருடைய 7வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது.
ஹரி ஓம் தத் சத்.